அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்த முழங்கம் தமிழோசை. மே திங்கள் 11 புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியில் இலங்கையில் முன்னாள் அரசாங்க பிரமுகர்களுக்கு எதிரான ஊழல் விசாரணைகளுக்கு புதிய ஆட்சியிலும் இடையூறுகள் இருப்பதாக அரசாங்கமே முன்வைக்கும் குற்றச்சாட்டு, சோபித தேரரின் மரணம் தொடர்பான சந்தேகங்களை ஆராய புதிய மருத்துவர் குழு, புங்குடுதுவில் பள்ளி மாணவி வித்யாவின் பாலியல் வல்லுறவு கொலை வணக்கின் தற்போதைய நிலை,
விந்து அணுக்கள் எடுக்கப்பட்டு பரமணச்சோதனையினுடைய முடிவு இதுவரை எங்களுக்கு அறிவிக்கப்படவில்லை.
மலையகத்தில் தேயிலை தோட்டங்களுக்குள் நுழையும் சிறுத்தைகளால் அச்சத்தில் உறைந்திருக்கின்ற தொழிலாளர்கள், தமிழகத்தில் தேர்தல் களத்தில் சென்னையில் இன்று திடீர் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட ஜெயலலிதா,
கடந்த 5 காலமாக எனது தலைமையிலான அனைத்து அண்ணா திராவிட
செய்தி அறிக்கை வழங்குவோர் சார்ல்ஸ் பீட்டர் மற்றும் பிரதீபன் புனிதசீலன்.
ஈராக் தலைநகர் பாக்தாத்தில் மக்கள் நடமாட்டம் மிகுந்த சந்தைக்கு அருகில் நடந்த கார் குண்டுவெடிப்பில் 60 அதிகமானவர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். ஈராக்கில் சமீப காலமாக நடந்த மிக மோசமான குண்டு தாக்குதல்களில் ஒன்றாக இது பார்க்கப்படுகிறது. கொல்லப்பட்டவர்களில் பெண்கள் சிறார்கள் அதிகமாக இருக்கின்றனர் என சம்பவத்தை நேரில் கண்டவர்கள் தெரிவித்துள்ளனர். புதிதாக திருமணம் செய்து கொள்ளவிருந்த பெண்கள் அப்பகுதியில் உள்ள அழகு நிலையம் ஒன்றில் இருந்த நிலையில் அவர்களும் கொல்லப்பட்டுள்ளனர் என சம்பவத்தை நேரில் கண்டவர்கள் மேலும் கூறியுள்ளனர். ஷியா முஸ்லீம்கள் அதிகம் வசிக்கும் சதர் மாவட்டத்தில் காலை நேரத்தில் இந்த தாக்குதல் நடந்துள்ளது. இந்த தாக்குதலை தாமே நடத்தியதாக இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் அமைப்பு உரிமை கோரியுள்ளது.
வட அயர்லாந்தின் தீவிரவாதத்துடன் தொடர்புடையவர்களால் பிரிட்டிஷ் பெருநில பரப்பிற்கு ஏற்படக்கூடிய ஆபத்து தொடர்பான எச்சரிக்கையை இடைநிலையிலிருந்து குறிப்பிடத்தக்க அளவிற்கு பிரிட்டிஷ் அரசு உயர்த்தியுள்ளது. இதன் மூலம் தாக்குதல் நடைபெறும் சாத்தியக்கூறுகள் அதிகமாகியுள்ளது என புரிந்து கொள்ளப்படுகிறது. எனினும் இந்த முடிவின் பின்னணியில் என்ன காரணம் உள்ளது என்பது தெளிவாக தெரியவில்லை.
நைஜீரியா மற்றும் ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகள் ஊழல் மிகுந்த நாடுகள் என்று பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கேமரன் தெரிவித்திருந்த கருத்து லண்டனில் நடைபெறும் ஒரு மாநாட்டில் முக்கிய விவாதப் பொருளாகியுள்ளது. ஊழல் ஒழிப்பு தொடர்பில் பன்னாட்டு தலைவர்கள் பங்கு பெறும் மாநாடு லண்டனில் நடைபெறுகிறது. அதையொட்டி பிரிட்டிஷ் அரசி எலிசபெத்துடன் பிரதமர் நடத்திய உரையாடல் ஒன்றில் இந்த இரு நாடுகளிலும் ஊழல் மிகுந்துள்ளன என தெரிவித்திருந்த கருத்து படமாக்கப்பட்டது. இதனிடையே கேமரன் அவர்களின் கருத்துக்கள் நியாயமற்றவை என்றும் தமது நாடு ஊழலை ஒழிக்க நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது எனவும் ஆப்கானிஸ்தான் அதிபர் அலுவலகம் கூறியுள்ளது.
பிரேசிலின் அதிபர் ஜில்மா ரூசப்பிற்கு எதிராக குற்றம் சாட்டி பதவியிறக்குவதற்கான விசாரணையை தொடர்வதா இல்லையா என்று அந்த நாட்டு செனட் சபை முடிவெடுக்க இருக்கிறது. இதனால் இன்றைய தினம் அவர் பதவியிலிருந்து இறுதி நாளாக கூட இருக்கலாம். எதிர்பார்க்கப்படுவது போல சாதாரண பெரும்பான்மையால் பதவி நீக்கத்திற்கு ஆதரவாக வாக்களிக்கப்பட்டால் அவர் உடனடியாக பதவி இடைநீக்கம் செய்யப்படுவார்.
உலக அளவில் மோதல்கள் மற்றும் இயற்கை பேரழிவுகள் காரணமாக உள்நாட்டில் இடம்பெயர்ந்தோரின் எண்ணிக்கை இதுவரை இல்லாத வகையில் அதிகரித்துள்ளதாக அறிக்கை ஒன்று கூறுகிறது. அவ்வகையில் 4 மக்கள் உள்நாட்டிலேயே இடம்பெயரும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் என உள்நாட்டில் இடம்பெயர்ந்தோர் தொடர்பான கண்காணிப்பு மற்றும் ஆய்வுகளை மேற்கொள்ளும் மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
விஜய் மல்லையாவை இந்தியாவிற்கு திருப்பி அனுப்புமாறு விடுத்த வேண்டுகோளை பிரிட்டன் நிராகரித்துவிட்ட நிலையில் அவரை அதிகாரப்பூர்வமாக இந்தியாவிடம் ஒப்படைக்கும்படி கூறவுள்ளதாக அந்த நாட்டின் நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார். பெருமளவு கடன் தொகையை செலுத்த தவறியுள்ள இந்திய தொழிலதிபர் விஜய் மல்லையாவின் கடவுச்சீட்டை கடந்த மாதம் ரத்து செய்த இந்திய அரசு அவர் மீது நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்ததை அடுத்து அவரை இந்தியாவிற்கு திருப்பி அனுப்புமாறு பிரிட்டனிடம் கோரிக்கை விடுத்தது.
இன்றைய செய்தியரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் முன்னாள் ஆட்சியாளர்களுக்கு எதிரான ஊழல் விசாரணைகளுக்கு புதிய அரசாங்கத்தில் உள்ள சிலர் தடையாக இருப்பதாக அமைச்சரவை பேச்சாளர் இன்று தெரிவித்திருக்கிறார். சார்ல்ஸ் பீட்டரின் செய்தி குறிப்பு.
இலங்கையின் முந்தைய மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு தற்போதைய அரசாங்கத்தில் உள்ள சிலர் இடையூறாக இருப்பதாக அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்தார். கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது முந்தைய அரசாங்கத்தைச் சேர்ந்த முக்கியஸ்தர் ஒருவர் மேற்கொண்டதாக கூறப்படும் மிகப்பெரிய நிதி மோசடி தொடர்பில் சாட்சியமளிக்க முன்வந்திருக்கும் வாகன ஓட்டுநர் ஒருவர் காவல்துறையினரால் கடுமையாக தாக்கப்பட்டிருப்பதாக ராஜித சேனாரத்ன கூறினார்.
கடந்த ஆண்டு ஜனவரி 8 தேதி ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கு முந்தைய நாள் 1260 கோடி ரூபாய் பணத்தை அரச வங்கி ஒன்றிலிருந்து மீளப்பெறுவதற்கு தன்னை பயன்படுத்தியதாக வாகன ஓட்டுநரான சாட்சியாளர் வாக்குமூலம் அளித்துள்ளார். இந்த நிதி மோசடியை கண்டுகொள்ளாமல் இருப்பதற்கு அதிகாரிகளுக்கு லஞ்சம் வழங்கியுள்ளமை பற்றியும் தாக்குதலுக்குள்ளான சாட்சிக்காரர் தகவல் வெளியிட்டுள்ளார். அத்தோடு பணம் எவ்வாறு எடுக்கப்பட்டது, எங்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது, ஆவணங்கள் உட்பட அனைத்து தகவல்களையும் அவர் வெளியிட்டுள்ளார்
என்று கூறிய அமைச்சர், ஜனாதிபதி தேர்தலின் போது எதிரணி பிரமுகர்களை கொலை செய்வதற்கு திட்டங்கள் தீட்டப்பட்டிருந்ததாக குறித்த சாட்சியாளர் மூலம் தெரிய வந்திருப்பதாகவும் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
சென்னையிலிருந்து தாக்குதலாளிகளை வரவழைத்து எங்களை கொலை செய்துவிட்டு அவர்களை தப்பிச் செல்ல வைக்க திட்டமிடப்பட்டிருந்தமை தொடர்பிலும் அந்த வாகன ஓட்டுநர் தகவல் வெளியிட்டுள்ளார்
என்றார் அமைச்சர் ராஜித்த சேனாரத்ன. முந்தைய ஆட்சியின் முக்கிய பிரமுகர் ஒருவருக்கு எதிரான ஊழல் விசாரணையில் பிரதான சாட்சியாளராக உள்ள ஒருவரை சாட்சியாளராக செயற்பட வேண்டாம் என்று கூறி காவல்துறையினர் தாக்கியுள்ளதாக மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் கடந்த திங்கள் அன்று முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்.
மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சியை வீழ்த்திய பொது எதிரணி கட்டமைப்பை கட்டியெழுப்புவதில் முக்கிய பங்காற்றிய மாதுலுவாவே சோபித்த தேரர் கடந்த ஆண்டு சிங்கப்பூர் மருத்துவமனையில் உயிரிழந்தார். அவரது மரணம் தொடர்பில் எழுப்பப்பட்டிருக்கின்ற சந்தேகங்கள் பற்றி ஆராய்வதற்காக 5 மருத்துவர்கள் அடங்கிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. கொழும்பு நீதிமன்ற செயலாளர் கே எஸ் உதயகுமார்.
சோபித்த தேரரின் மரணத்தின் பின்னணியில் சில சந்தேகங்கள் இருப்பதாகவும், எனவே அது குறித்து விசாரணையொன்றை மேற்கொள்ளுமாறு கோரி ஜாத்திக ஹெல உரிமைய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உடுவே தம்மாலோக தேரர் அண்மையில் கொழும்பு குட்ட புலனாய்வு திணைக்களத்துக்கு புகார் ஒன்றை சமர்ப்பித்தார். இதன்படி சோபித்த தேரரின் மரணத்துக்கான காரணங்களை கண்டறிவதற்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் அனில் ஜாசிங்க மற்றும் கொழும்பு பிரதான சட்ட வைத்திய அதிகாரி டாக்டர் அஜித் தென்னகோன் தலைமையில் 5 நபர்கள் அடங்கிய குழுவொன்று நியமிக்கப்பட்டு போலீசார் நீதிமன்றத்துக்கு அறிவித்தனர். சம்பந்தப்பட்ட வைத்திய குழு விசாரணைகளை மேற்கொண்டு சோபித்த தேரரின் மரணத்துக்கான காரணங்களை நீதிமன்றத்துக்கு அறிவிக்க உள்ளதாகவும் போலீசார் கொழும்பு மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பித்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த புகார் சம்பந்தமாக அண்மையில் கொழும்பு குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு வாக்குமூலம் ஒன்றை வழங்கிய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்த உடுவே தம்மாலோக தேரர் சோபித்த தேரரின் மரணத்தின் பின்னணியில் சில சந்தேகங்கள் இருப்பதாக தெரிவித்தார். இந்த புகாரை சமர்ப்பித்த பின்னர் சில நபர்கள் தன் மீது தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்த உடுவே தம்மாலோக தேரர் தாக்குதல்களை நிறுத்திவிட்டு சோபித்த தேரரின் மரணம் சம்பந்தமாக நியாயமான விசாரணையொன்றை மேற்கொள்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமென்றும் வேண்டுகோள் விடுத்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை அனுமதி பத்திரமின்றி யானை குட்டியொன்றை வைத்திருந்தமை தொடர்பாக உடுவே தம்மாலோக தேரருக்கு எதிராக சட்டமா அதிபர் இன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் வழக்கொன்றை தாக்கல் செய்தார். இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக அண்மையில் கைது செய்யப்பட்ட தம்மாலோக தேரர் பின்னர் நீதிமன்றத்தினால் பிணை வழங்கப்பட்டு விடுவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
யாழ்ப்பாணம் புங்குடுதீவில் ஓராண்டுக்கு முன்னர் வித்யா என்ற பள்ளி மாணவி பலரால் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கின் சந்தேக நபர்களை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைத்து விசாரிப்பதற்கு யாழ் மேல் நீதிமன்றம் இன்று அனுமதி அளித்திருக்கிறது. இந்த வழக்கு விசாரணை தற்போது எந்த கட்டத்தில் இருக்கிறது என்று வழக்கறிஞர் விஸ்வலிங்கம் மணிவண்ணன் அவர்களிடம் கேட்டேன்.
ஆரம்பகட்ட விசாரணைகள் உருகாவுத்துறை நீதவான் நீதிமன்றத்திலே நடத்தப்பட இருக்கின்றது. அந்த விசாரணைகளின் பின்னர் மேலெழுந்த வாரியாக இந்த வழக்கில் சந்தேக நபர்களுக்கு இந்த கொலையுடன் கற்பழிப்புடன் தொடர்பு இருக்கின்றது என்று நீதிமன்றம் கருதுகின்ற பட்சத்தில் இந்த வழக்கானது மேலதிக விசாரணைக்காக அல்லது முழுமையான விசாரணைக்காக யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்தப்படும்.
அரசாங்கம் ஒரு உறுதிமொழியை அளித்திருந்தது, எவ்வளவு விரைவாக இந்த விசாரணை நடத்தி முடிக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக நடத்தி முடிக்கப்படும் என்று. ஆனால் கிட்டத்தட்ட ஓர் ஆண்டு கழிந்தும் இன்னும் இந்த விசாரணை சாதாரண அடிமட்ட விசாரணைகளை இன்னும் முடிக்கப்படாமல் இருப்பதற்கு என்ன காரணம்?
நிச்சயமாக இந்த வழக்கிலே கண்கண்ட சாட்சியங்கள் பெரிதாக எதுவுமே இருக்காத ஒரு பின்னடைவாக இருந்தது. அங்கே எடுக்கக்கூடிய சான்றுகள் தரவுகளை அடிப்படையாக வைத்துத்தான் மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் வழக்கு தொடர்ந்து தரப்பு இருந்தது. அந்த வகையிலே அங்கே நிறைய சான்று பொருட்கள் எடுக்கப்பட்டு அவை ஆய்வுக்குட்படுத்தப்பட்டிருக்கின்றன. விந்து அணுக்கள் எடுக்கப்பட்டு அவை மரபணு சோதனைக்காக அனுப்பப்பட்டிருக்கின்றன. மரபணு சோதனையினுடைய முடிவு இதுவரை எங்களுக்கு அறிவிக்கப்படவில்லை.
இந்த சம்பவம் நடந்த போது ஜனாதிபதி இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்தித்து அவர்களுக்கு பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்று உறுதிமொழி அளிக்கப்பட்டிருந்தது. அந்த குடும்பத்தினுடைய நிலைமை இப்போது எப்படி இருக்கிறது?
வித்யாவுடைய தாயாரும் சகோதரனும் ஒவ்வொரு தவணையும் உருவாக்குற நீதவான் நீதிமன்றத்துக்கு வருவார்கள். வந்துவிட்டு செல்லுகின்ற பொழுது சந்தேக நபர்களுடைய உறவினர்களால் தமக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்படுவதாக கடந்த தவணை எனக்கு அறிவித்திருந்தார். அதன் பிறகாரம் நான் அந்த விடயத்தை நான் இது நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு வந்ததோடு வித்தியாவினுடைய தாயாரை ஊர்காவத்துறை போலீசாரிடம் ஒரு முறைப்பாட்டினை செய்யுமாறு நான் பணித்திருந்தேன்.
மலையகத்தில் இந்திய உதவியில் அமைக்கப்பட இருக்கின்ற வீடுகள் நுவரெலியா மற்றும் பதுலை ஆகிய மாவட்டங்களை தாண்டி வெளி மாவட்டங்களைச் சேர்ந்தோருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்று கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுகுமார் இந்திய தூதரகத்திடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இதுபற்றி அவரிடமே கேட்டார் சிவராமகிருஷ்ணன்.
இந்த திட்டத்திலே முழு மலையக பிரதேசங்களும் உள்ளடக்கப்படாமல் நுவரெலியா பதுலை ஆகிய மாவட்டங்கள் மட்டும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. மலையக மக்கள் வாழுகின்ற அனைத்து மாவட்டங்களும் உள்ளடக்கப்பட வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்திய உதவி தூதுவரை சந்தித்து நான் முன்வைத்தேன்.
உங்க கோரிக்கைக்கு இந்திய தரப்பிலிருந்து என்ன பதில் சொல்லப்பட்டது?
ஒவ்வொரு நாட்டுக்கும் அவர்கள் நிதியுதவிகளை முன்வைக்கின்ற போது அந்த துறையிலே இருக்கக்கூடிய அந்த நாட்டின் அமைச்சின் ஊடாகத்தான் அவர்களுடைய செயற்பாடுகள் காணப்படுகின்றது. அவை அந்த அமைச்சு எந்த வகையிலான சிபார்சை முன்வைக்கின்றதோ அந்த சிபார்சுக்கு அமையவே அந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. அந்த வகையிலே தோட்டத் தொடர்பான உட்கட்டமைப்பு நடவடிக்கைகளை எடுக்கின்ற அமைச்சினது சிபார்சின் பேரில் தான் இந்த திட்டமானது இந்நிலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது என்ற கருத்து முன்வைக்கப்பட்டது.
புதிய அரசாங்கத்தில் தமிழ் முற்போக்கு கூட்டணி ஒரு முக்கியமான பங்காளியாக இருக்கின்றது. உங்கள் கட்சியின் தலைவர்கள் அமைச்சில் முக்கியமான பொறுப்புகளில் இருக்கின்றார்கள். அப்பொழுது அவர்கள் மூலமாக ஏன் உங்களால் அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்க முடியவில்லை?
அரசாங்கத்தினுடைய நேரடியான செயற்பாடு என்பதை விட மலையக சார்ந்த கட்சிகளினது செயற்பாடாகத்தான் இது இருக்கின்றது. குறிப்பிட்ட மலையக சார்ந்த அமைச்சுகள் அந்த தலைமைத்துவங்கள் தங்களுடைய வாக்கு பலத்தையும் தங்களுடைய தொழிற்சங்க பலத்தையும் அடிப்படையாக
இதனிடையே மலையக தேயிலை தோட்டங்களில் சிறுத்தைகளை கொல்வோர் தொடர்பில் தகவல் வழங்குவோருக்கு சன்மானம் வழங்கப்படும் என்று வனவிலங்கு பாதுகாப்பு அதிகாரிகள் கூறியிருந்தனர். ஆனால் சிறுத்தைகளால் தொழிலாளர்கள் அச்சத்துடன் வாழ்வதாக அங்கிருந்து வரும் தகவல்களுடன் நமது செய்தியாளர் உதயகுமார்.
மலையக தேயிலை தோட்டங்களில் சிறுத்தை மனித மோதல்களில் அண்மை காலங்களில் சிறுத்தைகளின் மரணங்கள் அதிகரித்துள்ளதாக சுற்றுச்சூழல் அமைப்புகளினால் கவலை வெளியிடப்பட்டுள்ளது. தோட்டங்கள் உரிய முறையில் பராமரிப்பு இல்லாத காரணத்தினால் சிறுத்தைகள் தோட்டங்களுக்குள் நுழைவதாக கூறுகின்றார் மலையகத்தைச் சேர்ந்த சுற்றுச்சூழல் ஆர்வலரான நெடுஞ்செழியன்.
ஆங்கிலேயர் காலத்தில் வந்து தோட்டங்கள் வந்து முழுக்க முழுக்க நல்ல முறையில் பராமரிக்கப்பட்டன. தோட்டங்களில் தேயிலை செடிகளுக்கு மத்தியில் புல் வளர்வதை அவர்கள் ஒருபோதும் அனுமதிக்கவில்லை. தேயிலை மலையை அண்மித்த எல்லை பகுதிகளில் காடுகளை அழித்து நல்ல முறையில் பராமரித்து வந்தார்கள். அதனால் மிருகங்களோ அட்டைகளோ அல்லது வேறு எந்த ஜீவராசிகளோ அங்கு வர முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டது. ஆனால் அந்த ஆங்கிலேய காலத்திற்கு பின்னரும் அதன் பிறகு சில காலத்தின் பின்னரும் தேயிலை மலையில் கவனிப்பாரற்ற ஒரு நிலையை காணப்படுகின்றது. இவை மிருகங்கள் வாழ்வதற்கு ஏற்ற வாழ்விடங்களாக காணப்படுகின்றன. மலையகத்தில் வறட்சி காலத்தில் பெரும் புல்வெளிகள் காடுகள் என்பன தீக்கிரையாக்கப்பட்டன. அந்த தீக்கிரைக்கப்பட்ட காலப்பகுதியில் இந்த சிறுத்தைகள் போன்ற மிருகங்கள் வாழ்விடங்களில் இருந்து வெளியேறி தேயிலை செடிகளுக்குள் அடிக்கலம் புகுந்த ஒரு நிலைமை காணப்பட்டது
என்றும் தெரிவித்த அவர், சிறுத்தைகளின் நடமாட்டம் தோட்ட குடியிருப்பாளர்களுக்கு பெரும் அச்சுறுத்தல் என்றும் இங்கு சுட்டி காட்டுகின்றார்.
தோட்ட தொழிலாளர்கள் வந்து எந்த நேரத்தில் தேயிலை செடிக்குள் இருந்து சிறுத்தை வந்து தாக்குமோ என்ற அச்சத்தின் மத்தியிலேயே அவர்கள் வேலை செய்ய வேண்டிய ஒரு நிலைக்குள்ள உட்பட்டிருக்கிறார்கள். இதே தோட்ட தொழிலாளர்களின் குடியிருப்பு பகுதிக்கு வரும் சிறுத்தைகள் அவர்களின் வளர்ப்பு பிராணிகளான நாய்கள் பூனைகள் கோழிகள் என்பவற்றையும் உணவுக்காக கவிச் செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது
என்றும் குறிப்பிட்டார் நெடுஞ்செழியன்.
இனி தமிழக குறிப்பொன்று. சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 4 நாட்களே உள்ள நிலையில் ஜெயலலிதா சென்னையில் இன்று திடீர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார். சென்னையிலிருந்து முரளிதரன் அளிக்கும் குறிப்பு இது.
சென்னையில் உள்ள 16 தொகுதிகளில் தான் போட்டியிடும் தொகுதியான ஆர்கே நகர் தொகுதியில் கடந்த 6ஆம் தேதியன்று பிரச்சாரம் மேற்கொண்ட நிலையில் மீதமிருக்கும் 15 தொகுதிகளிலும் ஜெயலலிதா இன்று வேன் மூலம் பிரச்சாரம் செய்தார். டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலையில் பிரச்சாரத்தை துவக்கிய அவர் நகர் முழுவதும் சுற்றி ஆழ்வார்பேட்டையில் தனது பிரச்சாரத்தை நிறைவு செய்தார். பல முக்கிய இடங்களில் வேனை நிறுத்தி வேட்பாளர்களுக்காக வாக்கு சேகரிக்கும் வகையில் மிக சுருக்கமாக ஜெயலலிதா பேசினார்.
தமிழகமே இருளில் மூழ்கி இருந்தது. சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருந்தது. நில அபகரிப்பாளர்களால் உங்கள் சொத்துகளும் நிலங்களும் அபகரிக்கப்பட்டன. ஆனால் கடந்த 5 ஆண்டு காலமாக எனது தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்கள் வாழ்வில் வசந்தத்தை கொடுத்துள்ளது.
தென் மாவட்டமான திருநெல்வேலியில் நாளை ஜெயலலிதாவின் பிரச்சார பொதுக்கூட்டம் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் திடீரென இன்று சென்னை முழுவதும் ஜெயலலிதா வாக்கு சேகரித்து பிரச்சாரம் செய்துள்ளார். சென்னை நகரின் முக்கிய சாலைகளின் வழியாக முதலமைச்சரின் பிரச்சார வாகனங்கள் சென்றதால் பல இடங்களில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதற்கிடையில் தமிழக காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஈ வி கே எஸ் இளங்கோவன் மீது தமிழக ஆளுநர் ரோசையா அவதூறு வழக்கு ஒன்றை தொடர்ந்துள்ளார். இந்த வழக்கில் தொலைக்காட்சி விவாதம் ஒன்றில் ஆளுநர் ரோசையா குறித்து அவதூறான கருத்துக்களை இளங்கோவன் பேசியிருப்பதாகவும் இதற்காக அவர் மீது அவதூறு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டுமெனவும் கோரப்பட்டுள்ளது.
இது லண்டன் பிபிசியின் தமிழிசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.